என்னையும் பிரிக்காத திருவடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மீன் துவண்டாங்கு இணை பிரிந்த வெறுநீர் மயனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுகுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குருமீர் மதிபுதியும் சடைவான கொழுமையே பெருநீர பெருநீர் பெருமை என்ற அந்த பண்பு சொல் மை என்ற விகுதியை விட்டுவிட்டு அடைமொழியாக வந்திருக்கின்றது. பெருமைக்கு உரிய நீர் பெருமையாகின்ற பண்பினை கொண்ட நீர் அது அற அது வற்றி போக பெருநீர் அற பெருமை பண்பிற்கு உரிய தண்ணீரானது வற்றி போகவும் பெருநீர் அற சிறு மீன் ருவண்டாங்கு சிறுமை என்ற பண்பு மை என்ற விகுதியை இழந்துவிட்டு அடைமொழியாக வந்திருக்கின்றது. சிறு மீன் சிறுமை என்ற பண்பிற்குரிய மீன் அது துவண்டாங்கு துவளுதல் மெலிதல் உயிருக்கு வாடுதல் உயிர் பிரியுமே என்று சொல்லி அது துவளுகின்றது பார்ப்பதற்கும் துவளுகின்றது. நீர் வற்றி போனா மீன் என்னது உயிர் விடுவதற்கு முன்பாக அந்த நீர் வேண்டும் என்று சொல்லி பிறழுகின்றது துவளுகின்றது. இப்ப பெருமை நீருக்கு பெருமை சொன்னார் மீனுக்கு சிறுமை சொன்னார் நீருக்கு என்ன பெருமை நீருக்கு என்ன பெருமை சொன்னா மீனை உயிர் வாழ வைக்கின்ற பெருமை. நீருடைய பெருமை என்பது தான் இருந்தால் மீன் இறந்து போக வேண்டாம் அதை உயிர் வாழ வைக்கின்ற பெருமை. மீனுக்கு என்ன சிறுமை மீனுக்கு என்ன சிறுமைனு கேட்டா தன்னை வாழ வைக்கின்ற உயிரின்றி தன்னால் வாழ முடியும் அது சிறுமை. அதே போலதான் இறைவனும் உயிர் அதே போலதான் குருநாதனும் சீடனும் என்று பார்க்கின்றோம். குருநாதனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு சீடன் வந்து குருநாதன் இன்றி உயிர் வாழ முடியாது. தரிக்கிலேன் காய வாழ்க்கை கொம்பரில்லாக்குடி போல் அலமந்தனன் கோமளமே இங்கே அந்த அருமையான ஒரு ஊமை சொல்றார். கொம்பரில்லாக்குடி போல் அலமந்தனன் என்ற இடத்துல ஒரு அழகான ஊமை சொன்னார். இந்த இடத்துல அதனிலும் அழகான ஒரு ஊமை சொல்றார். மீன் என்ன பண்ணும் துவண்டு போயிடும். அதுபோல பெருமானே உன்னுடைய திருவருள் நீர் இன்றி நான் உயிர் வாழ மாட்டேன் நான் இறந்து படுவேன். இறந்து படுதல் என்னுடைய சிறுமை காரணமாக நான் வாழ்தல் உன்னுடைய பெருமை காரணமாக. நீரிலே ஒரு மீன் உயிர் வாழ்ந்ததுன்னு சொன்னால் அது அந்த மீன் வந்து தன்னுடைய பெருமையாக கருத முடியாது. நீரின்றி ஒரு மீன் இறந்ததுன்னு சொன்னா அது மீனுடைய சிறுமையா புரியுதா உங்களுக்கு. அவன் என்னை வாழ வைக்கின்ற பெருமானே என் வாழ் முதலே நீ இன்றி நான் இறந்து போவேன் என்பது இங்கு பொருள். பெரு நீர் அற பெருமைக்குரிய நீரானது அற்று போனால் சிறு மீன் துவண்டாங்கு அந்த நீரின்றி வாழ முடியாத சிறுமை கொண்ட மீனானது இன்றியமையாத தன்மை நீருக்கு இருக்கின்றது. ஆகவே அது சிறுமையானது மீனுக்கு வந்து சேர்கின்றது. அந்த மீன் துவண்டாங்கு மெலிந்து போவதை போல உயிருக்கா உயிரச்சம் கொண்டு மெலிந்து போவதை போல நான் வாடுகின்றேன். சிறுமீன் துவண்டாங்கு இணை பிரிந்து வெறு நீர்மை ஏறே இணை பிரிந்தன்னு இருக்க அந்த பாடம் வந்து சரியா தெரியல. இணை பிரிந்துன்னு ஒரு பாடம் இருக்கு. இணை பிரிந்த அப்படின்னு இருந்ததுன்னா பிரிந்த என்ற அந்த பெயரச்சத்தை பிரிந்து என்ற வினையச்சமாக மாற்றிக்கொண்டு பொருள் செய்ய வேண்டும். பெருமானே நினை பிரிந்து உன்னை பிரிந்து வெறு நீர்மையனை வெறுவுகின்ற தன்மை கொண்டவனே வெறுவுதல் என்றால் அஞ்சுதல். இந்த மீன் என்ன பண்ணும் நீர் வற்றி போயிடுதுனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும் சொல்லி துள்ளும். அது போல பெருமான் இன்றி உயிர் போய்விடப் போகின்றது என்று சொல்லி நான் அஞ்சுகின்றேன் வெறுவுகின்றேன். வெறுவுகின்ற நீர்மை கொண்டவனை அஞ்சுகின்ற தன்மை கொண்டவனை விடுதுகின்றாய். இவ்வாறு உயிரச்சம் கொண்டு வாடுகின்ற என்னை கைவிட்டு விடாதே. பெரு நீரச் சிறுகின்ற வந்தாங்க. இதுல வந்து இந்த விசேடனங்கள் விசேடனங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அடைமொழிகள். இந்த அடைமொழிகள்ல வந்து இயைபு நீக்கிய விசேடனம் ஒன்று உண்டு இயைபு இன்மை நீக்கிய விசேடனம் உண்டு. அவர்கள் இப்ப வந்து தண்ணீர் வெந்நீர் அப்படின்னு சூடு ஏறினா அது வெந்நீர் சூடு இல்ல அப்படின்னா தண்ணீர். தன்மை உள்ள நீரும் உண்டு தன்மை இல்லாமல் சூடு இருக்கின்ற நீரும் இருக்கு. இப்ப தன்மை வெண்மை என்பதெல்லாம் அந்த இயைவு குறித்த அடைமொழிகள் விசேடரங்க. இந்த நீர் சுடுது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு வெந்நீர் சொல்றோம். இந்த நீர் சுடல இது ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கறதுக்கு தண்ணீர்னு சொல்லும். அதே போல இருக்கிற விசேடனங்களுக்கு இயைபு குறித்த அடைமொழிகள் அப்படின்னு இன்னொரு சில விசேடனங்கள் உண்டு. வெங்கதிரோன் சொல்லும் சுடுகின்ற சூரியன் ஜில்லுன்னு ஒரு சூரியன் இருக்காரா ஜில்லுன்னு ஒரு சூரியன் கிடையாது. வெங்கதிரோன் சொல்லிட்டோம்னா இன்னொரு சூரியன் கிடையாது. அப்ப வெம்மை என்பது அவருக்கு இயற்கையான அடைமொழி. எப்போதுமே அவர் சூடாதான் இருப்பார். அது என்னன்னா அந்த இயற்கையான அடைமொழியை இயைபு இன்மை நீக்கிய விசேடனம் சொல்லுவாங்க. அதாவது பொருந்தாததை நீக்குகின்றது. குளிர்ச்சி சூரியன் கிடையாது, சூரியன் எது கிடையாது, குளிர்ச்சி கிடையாது. அந்த சூரியன் குளிர்ச்சி கிடையாது என்பதனால அந்த இயல்பு இன்மை எது பொருந்தாதோ அந்த பொருந்தாததை நீக்கி இந்த அடைமொழி காட்டுகின்றது. வெங்கதிரன் சொல்வது அந்த இயல்பு இன்மை நீக்கிய விசேடனம், இயல்பு இன்மை நீக்கிய அடைமொழி அல்லது விசேடனம். அதுபோல பெருநீர் என்று சொல்லும்போது பெருமை என்பது இயல்பு இன்மை நீக்கிய விசேடனம். நீருக்கு பெருமை என்பது இயல்பானது, அது மீனை உயிர் வாழ வைப்பதனால நீர் வந்து இயற்கையாகவே பெருமை கொண்டது. அந்த மீன் வந்து சிறுமை என்பது இயல்பானது. அந்த உயிரானது இறைவனுடைய அருளின்றி வாழாது. ஆகவே எனக்கு சிறுமை என்பது இயல்பு, உனக்கு பெருமை என்பது இயல்பு. இந்த அருமையா சைவ சித்தாந்தத்தை சொல்றார். உயிர் வந்து இறைவனை என்றைக்குமே சார்ந்துதான் இருக்கும். இறைவன் திருவுருளின்றி உலகியலும் இல்ல, அருளியலும் இல்ல. உலகியலும் இறைவன் திருவுருளினால் தான் ஓடுது, அருளியலும் இறைவன் திருவுருளினால்தான் ஓடுது. இறைவனை அறியாதிருக்கின்ற நிலையிலோ இறைவன் அருளைக்கொண்டேதான் இது உயிர் வாழ்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானே, எனக்கு சிறுமை என்பது இயல்பான, உனக்கு பெருமை என்பது இயல்பான் என்று இயல்பு இன்மை நிக்கிய விசேடங்களை கொண்ட ஓமை கொடுத்து இவர சித்தாந்தத்தை சொல்றார். நம்ம குணர் பெருநீர் அற சிறு மீன் புவண்டாங்கு துவண்டாங்கு துவண்டதை போல துவண்ட ஆங்கு துவண்டதை போல அல்லது துவண்டு ஆங்கு துவழ்வதை போல நினை பிரிந்து வெறுநீர்மையரே உன்னை பிரிந்து வெறுவிகின்ற தன்மை கொண்ட என்னை விடுதி கண்டாய். வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி புதியும் சடைவான கொழுமணியே. பெருமான வர்ணிக்கிறார், அழகா வர்ணிக்கிறார். ஒரு பிக்சரைசேஷன் சொல்லுவாங்க, அழகான படம் திட்டுகின்றார். பெருமான் பார்த்தா எப்படி இருப்பார், நேர்ல பார்த்தவர் அவர் சொல்றார். வியன் கங்கை பொங்கி, பெரிய கங்கையானது பொங்கி வருகின்றது. உலகத்தை அழித்து விடுவேன், இந்த பெருமானால் என்னை தாங்கிவிட முடியுமா பார்த்து விடுவோம் என்று சொல்லி அவகத்திலிருந்து பொங்கி குதிக்கின்றாள். ஆனால் குதித்தவள் ஒரு மடுவிலே அடங்கி போனதை போல காணப்படுகின்றாள் சடைக்குள்ள. அவள் வரும்பொழுது ஆக்ரோஷமாக ஆயிரம் முகத்தோடு பொங்கி எழுந்து வந்தாள். ஆனா அந்த பொங்கி எழுந்து வந்த அந்த சீற்றம் எல்லாம் எங்கு சென்றது என்றே தெரியவில்லை. பெருமான் சடைக்கு வந்தவுடனேயே அடங்கி போய்விட்டாள். அடங்கி போனது எப்படி இருக்குன்னா ஒரு மடுவிற்குள் சென்று சென்றதை போல, மடுவிற்குள் சென்று காணாமல் போய்விட்டது போல. வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுவுள், அந்த பொங்கி வருகின்ற நீர் மடுவாக இருக்கின்றது. இது அந்த மடுவிற்குள்ளே மடுவாக ஆகிவிட்ட நீர்நிலைக்குள்ளே பொங்கி வந்த கங்கை நீரானது ஒரு மடு அளவிற்கு ஆகிவிட்ட அந்த நீர்நிலைக்குள்ளே. வியன் கங்கை பொங்கி வரும் நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின், மலை மலைனா மலைகின்ற என்றால் போரிடுகின்ற ஒரு ஆற்று வெள்ளம். அந்த ஆற்று வெள்ளத்துல ஒரு படகு இருக்கின்றது. அந்த படகு அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. அது இங்கு அங்கும் போகும். அது போகும்போது எப்படி இருக்கும், இங்கு அங்கேயோ எதிர்த்து போவதை போல பார்ப்பதற்கு தோணும். அதுக்கு போரிட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த அலைகள் இங்கங்க அலைப்பதனால அந்த படகானது இங்கங்கோ செல்லும் போது படகுதான் என்னமோ இங்கே எங்கேயும் யோசிச்சுட்டு போற மாதிரி தோணும். அவ மலை என்றால் எதிர்த்து செல்கின்ற அந்த மலைதல் எதிர்த்தல். சிறு தோணி வடிவின், சிறிய படகின் வடிவத்திலே மலைகின்ற சிறிய படகின் வடிவத்திலே மலை சிறு தோணி வடிவின். அந்த மலை சிறு தோணி என்பதில் வல்லினம் மிக கூடாது. ஆனால் செய்யுள் இசை இன்பங்கிறது இங்கு வல்லினம் இருந்திருக்கின்றது. மலை சிறு தோணி வடிவின் அப்படின்னு வரணும், மலை சிறு தோணி வடிவின் அங்கு வல்லினம் போட்டிருப்பாங்க. அப்ப அப்படி சேர்த்து படிச்சாதான் இசை இன்பம். இது மாதிரி திருக்கோவையர்லேயே சடங்குகள் இருக்கு. மலை சிறு தோணி வடிவின் வடிவத்தினை கொண்ட வெள்ளை குரு நீர் மதி, வெண்மையான குரு என்றால் நிறம், நீர் என்பது தன்மை, ஜலம் இல்ல, நீர் என்பது தன்மை. வெள்ளை வெள்ளை குரு என்பது நிறம், குரு கேழ் என்ற இரண்டு உருச்சொற்கள் நிறத்தை குறிக்கும். குருமணி அழகான மணி, நிறம் கொண்ட மணி. வெள்ளை குரு நீர், வெண்மையான நிறம் கொண்ட நிறம், நிறமாகின்ற தன்மை கொண்ட மதி, வெண்மை நிறத்தன்மை கொண்ட மதி. அதாவது வெண்மையாகவே முழுவதும் இருக்கின்ற மதி களங்கமற்ற மதி, பெருமானுடைய சிரசில் இருக்கின்ற மதி களங்கமற்றது, அதுல வேறொரு நிறம் இல்லை. வெண்மை என்ற நிறமே தன்னுடைய தன்மையாக கொண்ட மதி, வெள்ளை குறுநீர் மதி. பொதியும் வந்து சேருகின்ற, பொருந்துகின்ற ஒரு கங்கை வெள்ளம் பாய்ந்து வந்து அடங்கிவிட்ட நீர் மடு மடு போன்றிருக்கின்ற அந்த நீர்நிலைக்குள்ளே இந்த வெண்மை நிறம் கொண்ட மரியானது ஒரு தோணியினை போல பொருந்துகின்ற சடையினை கொண்ட பெருமான். ஆகவே சடை என்பதுதான் மடுன்னு தெரியுது. அப்ப நீர் மடுவா சடை மடுவான்னு கேட்டா நீர் மடு, ஆனால் நீர் இல்லை, நீர் நீர் இல்லை என்றால் அது மடு இல்லை. ஆனால் நீர் தங்குகின்ற இடத்தை கொடுப்பது மடுதான். இப்ப ஜலம் இருந்தாதான் குளம். அதே சமயத்துல ஜலம் வந்து குளமாகின்ற பள்ளம் இல்லை என்றால் அங்க இருக்காது, குளமாக இருக்காது. சடை என்பது பொங்கி வருகின்ற கங்கை ஒரு மடு நீரினை போல காட்சி தரும்படியாக அதனை அடக்கி ஆளுகின்றது சடை. அந்த சடையாகின்ற மடுவிற்குள்ளே மடுவின் நீர் போல் அமைந்து விட்டது கங்கையினுடைய வெள்ளம். அந்த வெள்ளத்திலே இங்கும் அங்கும் செல்கின்ற அலைகின்ற ஒரு சிறு படகினை போல காணப்படுகின்றது அங்கிருக்கின்ற சந்திரன் என்று சொன்னார். வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சடை. பொதிகின்ற சடை, பொதிகின்ற சடை என்பதனால சந்திரன் பொதிகின்ற இடம் சடை, படகு பொதிகின்ற இடம் நீர் மடு. நீர் என்பது கங்கை வெள்ளம். கங்கை வெள்ளமாகின்ற நீர் அடக்கப்பட்ட மடுவாகின்ற சடை, அந்த மடுவிலே இங்கும் அங்கும் அலைகின்ற படகிலே போன்ற பிறை, அந்த பிறை வந்து சேர்கின்ற சடை என்று பார்த்தோம். பிறை வந்து சடையில நேரடியாக சேர்கின்றதானா, அது சடை நீராகின்ற வெள்ளத்திலே மிதந்து இங்கும் அங்கும் சேர்கின்றது. வெள்ளை குறுநீர் மதி பொதியும் சடை வான குழுமணியே என்றால் அந்த சடையோடு பொருந்திய வான குழுமணியே. வானம் என்பது தேவருலகம், கொழுமணி என்பது வளப்பமான மணி, தேவ ரத்தினமே, தேவருலகத்து ரத்தினமே. தேவருலகத்திலே எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவன் இறைவனே. கொழுமணி, கொழுமை வளப்பம், மேலான மணி, வான தேவருலகத்திலே காணப்படுகின்ற கொழுமணி தேவ ரத்தினமே, மேலான ரத்தினமே. இப்படிப்பட்ட சடையினை கொண்ட தேவர்களின் மேலான ரத்தினம் போன்றவனே என்று கொழுமணி ஏனகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விடியே நீ விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆத்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காத்து கண்டாய் இன் புலன்கடலே. கொழுமணி ஏனகையார், கொழு என்பது வளப்பம், மணி என்பது நவரத்தினங்கள்ல எதை வேணா குறிக்கும், பொதுவாக சிவப்பு மணியாகின்ற மாணிக்கத்தை குறிக்கும். ஏர் அழகான அல்லது எழுச்சி பெற்ற, நகையார் சிரிப்பினை கொண்டவர்கள், அழகான சிரிப்பினை கொண்ட பெண்கள் என்பதனால இங்க மணி என்பது முத்து. அது முத்துன்னா பெரிய முத்து, நல்ல முத்து, வளப்பமான முத்து வரிசையா கொத்ததை போல அவங்க சிரிக்கும் போது பார்ப்பதற்கு இருக்கு. கொழுமணி ஏர் நகையார் அவருடைய கொங்கை குன்றினை, கொங்கையாகின்ற மலையினிடை சென்று அடைந்து குன்றி விழும், வலிமை குன்றி விழும், குன்றுதல் வலிமை போதல், இது உடல்நிலை சில இடையினு. ஒருவன் மலை ஏற, உயரமான மலையை ஏறிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துல தெம்பா இருப்பாங்க, பரோட்டா கிரோட்டெல்லாம் சாப்பிட்டு ஏறுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் வெறிச்சு போயிடும், போற இடத்துல ஒண்ணும் கிடைக்கவும் கிடைக்காது, நீங்க கிடைக்காது. கடைசியில அந்த மலையை ஏறி முடிக்கும் போது வலிமை இல்லாத போயிடும். அப்ப குன்றிடை சென்று குன்றி விழுதல், குன்றிலே சென்று சென்று சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வலிமை குன்றி விழுவார்கள் என்பது. அதே போல இங்கே குன்றிடையை சென்று, கொங்கையாகின்ற குன்றிடையை சென்று குன்றி, கொங்கையாகின்ற குன்றிடையை செல்பவர்கள் அறிவு குன்றி விழுவார்கள், விழுதல்னா விரும்புதல். இதற்கு காரணம் அறிவு குன்றுதல், அதற்கு காரணம் வலிமை குன்றுதல். வலிமை குன்றி அவர்கள் வாழா விழுவார்கள், உடம்பு விழும், இவர்கள் அறிவு விழுவார்கள், விழுதல் விரும்புதல். ஆகவே அறிவு மழுங்கியவர்கள் தான் விரும்புவார்கள். விழுதல் என்ற சொல்லுக்கு விழுப்பம், விழுதல் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். இது உடல்நிலை சில இடையில, அதாவது திருவாசகத்தை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது நிறைய பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம குருநாதரை போல தமிழ் அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. திருக்கோயில வச்சுட்டு சொல்லலாம், அந்த திருக்கோயில படிச்சதை வச்சு நம்ம சொன்னோம்னா அது நிறைய இதுல சொல்லிக்கிட்டே போறோம். பொதுவாக மேலே பார்த்தா கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் என்று சொன்னால் இங்கும் வலிமையை குன்றி விழும்னு பொருள் பண்ணிடலாம். ஏன்னா பொதுவாக இந்த கொங்கை குன்றிடை சென்றவர்களும் சென்று வலிமை குன்றிதான் விழுவார்கள், இங்கும் அந்த பொருள் பொருந்தோம் வலிமை குன்றி விழும்னு. ஆனால் செல்வதற்கே அவர்களுக்கு அறிவு குன்றும் அந்த பொருள் சிறப்பான, செல்வதற்கே அறிவு குன்றியவர்களே செல்ல மாட்டார்கள், அறிவு குன்றியவர்களே அந்த குன்றிடை செல்வார்கள். அறிவு குன்றுதலே அங்கு செல்கின்ற விருப்பத்திற்கு காரணம் என்பது உடல்நிலை சிலேடை. அது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் உடல்நிலை சிலேடை, தானாகவே தோன்றுகின்ற சிலேடை. சிலேடையை சொல்லணும்னு அவர் விரும்பல, ஆனா தானாகவே அந்த சொல்லு என்ன பண்ணுது, சிலேடையை தந்து உதவுகின்றது. அறிவு குன்றினாலுடைய ஒருவன் வந்து பெண்ணின் இன்பத்திலே ஈடுபட மாட்டான் என்பதும் பொருள். அப்ப கொழுமணி ஏறகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும், அதற்கு பிறகு சென்ற பிறகு வலிமை குன்றி விழுதல், அதுவும் உடல்நிலை சீரடை. அதுவும் என்னென்ன நேரடியார் உடல்நிலை சீரடை அப்படின்னா செம்மொழி சீரடைன்னு பேரு. எவ்வாறு ஒரு மலையேறியவன் வலிமை குன்றுகின்றானோ அதுபோல இன்பத்தை நுகர்ந்தவன் வலிமை குன்றுகின்றான், வலிமை குன்றாது இருக்க முடியும். ஆகவே சென்று குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை அப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய் பெருமானி, நீ கைவிட்டு விடாதே. நீ என்னை என்ன செய்ய வேண்டும்? மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து பெருமானை நினைத்து உடம்பு முழுவதும் விதிர் விதிர்த்து அன்பினாலே ஆறாத ஊகை கண்ணீரனை பெருக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள். அவர்கள் மணிக்கணக்க அழுது புலம்புகிறார்கள், ஆனாலும் அவர்கள் வலிமை குன்ற மாட்டார்கள். மெய் முழுதும் கம்பித்து உடம்பு முழுக்க நடுங்குகின்றது பெருமானுடைய பேரருளை நினைத்து. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அவர்கள் ஆடுகின்றார்கள். மெய் முழுதும் தலையிலிருந்து கால் வரையும் உடம்பு முழுக்க ஆடுகின்றார்கள் பரவசத்தினாலே. மெய் முழுதும் கம்பித்து, முழுதும் என்ற முற்றுமை சிறப்பு உண்மை. உடம்புல பெருமானுடைய திருவுருளை துய்க்காத இடமே இல்லை. உணர்ச்சியற்ற பொருள் கூட உணர்ச்சி உள்ள பொருளைப் போல இறைவன் வந்து இன்பம் ஊட்டுகின்றார். எலும்பு கரைந்து உருகும்படியாக எற்பு துளைதரும், உருகுவது உள்ளம் கொண்ட உருச்சது எற்பு துளைதரும், அந்த ஏற்றினன் எற்பு துளைதரும் ஏற்றுகின்றான் அந்த சிவானந்த இன்பத்திலே. ஆகவே மெய் முழுதும் கம்பித்து தலையிலிருந்து கால்வாயில் நடுங்குகின்றது. மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரடி பெருமானுடைய திருவுளை நினைத்து அழுகின்றார்கள். பெருமானே இளையனாகி உனக்கு வலிய வந்து இந்த இன்பத்தை தந்தாயே என்று அவன் கருணை நினைத்து அழுகின்றார். அழுதல் இயல்பு. மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை அடியார்கள் கூட்டத்திலே அப்படிப்பட்ட அடியார்கள் பலர், அவர்களிடையிலே என்னை வைக்க வேண்டும். அவரிடையிலே வைத்தாலுடைய என்னை இந்த புலப்பகையானது கவர்ந்து தின்றுவிடும். ரொம்ப ஜாகிரதையான இடத்துல இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மை கல்வர்கள் பறித்துக் கொள்வார்கள். புலன்களாகின்ற கல்வர்கள் நம்மை பறிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடியார் கூட்டத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும். அதை விட்டு விலகினால் அவர்கள் தூக்கி கொண்டு போகும். மெய் முழுதும் கம்பித்து அழும் அடியாரிடை, அந்த அடியார் கூட்டத்தை நீ எப்படி திரும்ப வைக்கணும்? அந்த அடியார் கூட்டத்திலே என்னை நீ கட்டி போட்டு விட வேண்டும். அடியார் எல்லாம் ஒரு கூட்டத்து மாதிரி இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு தூண் இருக்கா, அந்த தூணை விட்டு நான் நகர முடியாம கட்டி போட்டுடு, ஆர்த்து வைத்து ஆர்த்தெல்லாம் கட்டி போடுதல். என்ன காரணம்? ஏன்னா நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் வாழை குழச்சிட்டு வீதிக்கு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது போல என்னுடைய அறியாமை நான் வந்து டிமிக்கு கொடுத்துருவேன். நான் டிமிக்கு கொடுக்க முடியாம என்ன பண்ணணும்? என்னை எங்கு கட்டி போட வேண்டும். ஆர்த்து வைத்து ஆர்த்தல் கட்டுதல், ஆர்த்த பிறவித்துயர், என்னை கட்டி போட்டிருக்கின்ற பிறவித்துயர். ஆர்த்து வைத்து மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையே ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி பெருமானே, நீ என்னை ஆட்கொண்டாய், ஆனால் என்னை அடியாரிடையே வைப்பதற்கின்றது அதுதான் உண்மையாக என்னை ஆட்கொள்ளுதலாகும் என்று சொன்னார். இப்ப அடியாரிடையே ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளின்னு சேர்த்து சொல்லணும். அதாவது அடியாரிடையே என்னை ஆர்த்து வைப்பதே நீ ஆட்கொண்டருளுதல். பெருமானே எனக்கு உண்மையான அன்பு செய்வது என்று சொன்னால் அடியாரை விட்டு நகராமல் என்னை கட்டி போடுவாயாக. ஒருவாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே. நின் அடியவர் தொகை நடுவே ஒருவாய் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே. அடியேன் அடியாரடவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லுங்க. ஆகவே அடியன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிந்தால்தான் இந்திய உடையாளுந்த நடுவிற்கும் உடையாளுள் இருத்தி அடியன் நடுவில் இருவரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியாரடுள் இருக்கும் அருளை புரியாய். அடியேன் உன் அடியாரடுள் இருக்கும் அருளை புரிந்தாய் என்று சொன்னால் நீ இருவீரும் என்னுள் இருப்பதாக பொருள், இல்லை என்றால் அது பொருள்வார். ஆகவே உன் அடியவர் தொகையிடவே ஒருவாயின் திருவுருள் காட்டி ஒருவாய் திருவுருள் ஒப்பற்ற திருவுருள் அடியார் நடுவிலே இறைவன் நம்மை கொண்டு வைக்கின்றானே, அந்த திருவுருளுக்கு மேலான திருவுருள் எதுவுமே இல்லை. அவன் சிவலோகத்திற்கு நம்ம இட்டு செல்வது, திருவிழியை இன்பத்தை காட்டுவது, அதெல்லாம் இதனால் பெறப்படுவதுதான். ஆகவே இதுவே ஒப்பற்ற திருவுருள். ஓருவாயின் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே. ஆகவே ஆர்த்துவை தாட்கொண்டருளி என்பது அந்த அடியவர் தொகை நடுவே என்னை ஆர்த்து வைத்தலே உண்மையான ஆட்கொண்டருள்தல். ஆர்த்துவை அவ்வண்ணம் என்னை ஆட்கொள்வாயா. நான் முருகப்பெருமான் வந்து எத்தனையோ வடிவத்தில் வராரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ வேற வழியெல்லாம் வந்து எனக்கு வேணாம், அதெல்லாம் நீ எத்தனையோ வழியா வர, நீதான் எல்லாமே வர. நான் எது எந்த இன்பத்தை துய்த்தாலும் அதுக்கு நீதான் காரணம். நான் எந்த அறிவை பெற்றாலும் அதுக்கு நீதான் காரணம். யாமோதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே பெற வேலை தந்ததால் நான் எதை படிச்சாலும் உன் அறிவை கொண்டுதான் படிக்கிறேன். அந்த படிப்பெல்லாம் வேணாம், திருவாசம்தான் படிக்கணும் என்ன. ஆகவே நீதான் எனக்கு எல்லா அறிவாவும் இருக்கனாலும் எனக்கு வேண்டியதை நான் சொல்றேன், நான் இதான் சூஸ் பண்றேன். அதுபோல நீ எல்லா விதமாவும் எனக்கு வந்தாலும் எனக்கு நீ குருவாக வர வேண்டும். குருவாக வந்த பிறகு உன்னை நான் இழக்க மாட்டேன், வேற எதுவாக வந்தாலும் இழந்து விடுவேன். குருவா வந்தாய் என்று சொன்னால் இழக்க முடியாத திருவுருளை பெறுவேன். ஆகவே இந்த திருவுருள் தான் மேலான திருவுருள். அடியாரடியே அர்த்தவை தாட்கும் திருவுளி, என்னை கழுமணியே இன்னும் கற்றுகின்றாய், கழுமணியே என்னுடைய பாசத்தை நிக்குகின்ற மணியே, அதாவது அழுக்கினை போக்குகின்ற மணி என்று ஒரு மணி உண்டு, அதான் பரிச வேதின்னு சொல்லுவாங்க. அந்த மணி வந்து எப்படிப்பட்டதுன்னா கீழான ஒரு உலோகம், அந்த உலோகத்தை இந்த பரிச வேதி என்று சொல்லி இந்த மணியினாலே தொட்டார் அது அழுக்கில்லாத மேலான உலோகமா. அப்படின்னா அழுக்கு என்பது துருப்பிடித்தல், இந்த இரும்பு துருப்பிடிக்கும், அலுமினியம் அது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அதை ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஹைட்ராக்சைடு பண்ணும், அது அதுக்கு ஒரு அழுக்கு. ஆனால் இந்த வெள்ளி கூட கருக்கும், அதுலயும் ஆக்சைடு உண்டாரு. அழுக்கு அழுக்குன்னு சொன்னதுலாம் என்னன்னா ஆக்சைடு தான். ஆனால் தங்கம் மட்டும் ஒண்ணும், தங்க சுத்தமான தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை அப்படியே போட்டு வைங்க, அதுக்கு ஒன்றும் ஆக்சைடுலாம் உண்டாகும். அது 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 அழுக்கு இல்லாத அழுக்கு நீங்கியது. அப்ப செம்பு அழுக்கு பிடிக்குது, அது காப்பர் ஆக்சைடு உண்டாரு. இப்ப இரும்பு துரு பிடிக்குது, அதான் அழுக்கு, அதுல வந்து ஃபெரஸ் ஆக்சைடு உண்டாரு. அப்ப இந்த அழுக்கு உண்டாகின்ற இந்த உலோகங்களை பரிசவேதி என்று சொல்லப்படுகின்ற கழுமணி, கழுவுகின்ற மணி, அழுக்கினை போக்குகின்ற மணி, அந்த மணியானது தொட்டது என்று சொன்னால் அந்த இரும்பு பொன்னா, செம்பு பொன்னா, அலுமினியம் பொன்னா என்று பார்க்கின்றோம். பிறகு அழுக்கு பிடிக்காது. என்னுடைய மனம் புலன்களாகின்ற அழுக்கு பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் குருநாதாகின்ற கழுகின்ற மணியாகி நீ என்னை வந்து தொட்டு விட்டாய் என்று சொன்னால் அப்புறம் இந்த மனமானது இந்திரியமாகின்ற அழுக்கு பிடித்து துருப்பிடித்து அழியாது. அது என்ன பண்ணும், பலவள என்று தங்கத்தை போல் ஆகிவிடும், செம்பு பொன்னாகும் சொன்னார். அதே போல ஆகிவிடும். ஆகவே என்னை கழுமணியே, என்னுடைய குற்றத்தை போகின்ற மணியே, பரிசவேதியே, என்னை கழுமணியே, இல்ல ஆர்த்தவை தற்கும் அருளி என்னை கழுமணியே, என்னை அருளின்னு சொல்லலாம் மந்திர தீபம், என்னை கழுமணியே, என்னை கழுகின்ற மணியே. இன்னும் காட்டுகின்றாய் நின் புலன்கடலே, நின் புலன்கடல், புலன்கடலை அந்த அதிகாரம் மறைஞ்சிருக்கு. இரண்டாவது தொகை இது போல பல பாடல்கள் திருக்குறள்ல முடியும். அதிகாரம் வந்து அந்த இடத்துல ஏகாரமா இருக்கும், ஏகாரத்துலதான் இந்த கட்டளை கழித்துறைங்கிற பாடல் முடியணும். புலன்கடலை என்று சொன்னாலும் செய்யுள் கரெக்டா இருக்கும், ஆனால் கட்டளை கழித்துறை ஏகாரத்துல தான் முடியணும்னு இலக்கணம் வகுத்திருக்காங்க. புலன்கடலே என்று சொல்லிட்டார். புலன்கடலை என்பது பொருள், புலன் என்பது அறிவு. புலன் என்று நாம சொன்னோம் இந்திரியங்களை, புலன் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பொருள் உண்டு. புலம் என்று ஒரு சொல், அதற்கு அறிவு, அது வந்து ஈற்று போலியாக புலன் என்று ஆகும். மரம்னு ஒரு சொல், அது ஈற்று போலி மரம் என்று ஆகும். பலம் என்று ஒரு சொல், அது ஈற்று போலி பலன் என்று ஆகும். பலம் பலன் என்றாகும். அதுபோல புலம் புலன் என்றாகும். புலம் என்றால் ஞானம். புலங்கழலேன்னு சொல்லாம புலன்கழலேன்னு சொல்றார். ஞான வடிவமான நின் திருவடி, உன் ஞான வடிவமான திருவடியை இன்னும் என்றால் இன்னும் ஒரு முறை என்ற அந்த சொல்லை வரவேற்றுக் கொள்கிறேன். பெருமானே ஒரு முறை நீ எனக்கு காட்டினாய், என் அறியாமை காரணமாக நான் இழந்து நிற்கின்றேன், இன்னும் ஒரே ஒரு முறை, அதாவது முன் செய்த குற்றத்தை செய்ய மாட்டேன், இன்னும் ஒரு முறை இன்னும் காட்டுகின்றாய் நின் புலன்கழலே, ஞான வடிவமாக இந்த நின் திருவடியை இன்னும் ஒரு முறை எனக்கு காட்டு, என்னை கழுமணியே, என்னை நின் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரடி ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி, என்னை கழுவணியே, என்னை கழுகின்ற மணியே, என் குற்றத்தை போக்கின்ற மணியே, இன்னும் நின் புலன்கள் ஒருமுறை கட்டுகண்டாய் என்று சொன்னார். டைம் ஆயிடுச்சு. பார்வதி.